ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தொம்பலம் தில்லையம்பலம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் மீறி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போத்தி போத்தி பொற்புடன் நடம் செய்கின்றே பூங்கழல் போற்றி போற்றி.
எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை திறமேற்கொண்டு இப்பொழுது தில்லைவாழந்தனர் சருக்கம் என்பதில் தில்லைவாழந்தனை பற்றி நாம் சொல்கிறோம். பெரிய புராணத்திலே இரண்டாவது சருக்கம் என்று இது கூறப்பட்டிருந்த போதிலும் திருத்தொண்ட தொகையில் முதல் சருக்கமாக இடம்பெற்றிருக்கிறது. காரணம், அவர் அடியெடுத்து கொடுத்து தில்லைவாழந்தனதும் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான். ஆனால் அப்படி அடியெடுத்து கொடுக்கப்படுத்த சுந்தர பெருமான் அடியெடுத்து கொடுப்பதற்குரிய புண்ணியத்தை பெற்றது எதனால் என்பதையெல்லாம் விளக்குவதுதான் திருமலை சருக்கம். ஆகவே திருமலை சருக்கத்தில் அவர் ஏன் இங்கே வர வேண்டும், அவருக்கு ஏன் அடியெடுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாம் விளங்குவதற்கு ஏதுவாக முன்னே இருக்கிற திருமலை சருக்கம் அமைந்திருக்கிறது. ஆகவே அதை ரொம்ப அருமையாக சேர்க்கிறார் பெருமான். தமக்கு முன்னே அமைப்பை வைத்துக் கொண்டு இனி அவரால் பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட அந்த 11 பாடல்கள் பாடிய அந்த 11 பாடல்களையும் தொடர்ந்து அந்த முதல் முன் தொடங்கிய அந்த எந்த ஒன்று தொடரோ அந்த தொடரையே சருக்கத்தின் பெயராக வைத்து நிறைவாக இப்படியெல்லாம் பாடியருடைய பெருமான் நிறைவாக பெருமானால் ஆட்கொள்ள பெற்றவர் வெள்ளையானை மீது சென்று திருவுருளை அடைந்தார் என்று சொல்லுகின்றதை வெள்ளையானை சருக்கமாக அமைத்து ரொம்ப அந்த ஒரு அடிய கட்டுக்கோப்போடு செய்திருக்கிறார். அதனால் நமக்கு சருக்கத்தால் இரண்டாவது என்றிருந்தாலும் திருத்தொண்ட தொகையால் முதலாவது சருக்கமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்கிறோம். அடுத்தாற் போல தில்லைவாழந்தனர் என்று சொல்கின்ற பொழுது தில்லைவாழந்தனர் யாரு, ஒருவரா பலரா என்றால் பலர் என்றுதான் நாம் இதுவரையிலும் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். காரணம், சேக்கிழார் பெருமானே சொல்லுகிறார். நாம் ஏதோ பெரிய புதிய கண்டுபிடிப்பாக இல்லை. தில்லைவாழந்தனர் என்பதற்கு விளக்கம் சொன்னது பெரியவர், ரொம்ப அருமையா 3000 என்றும் அவருடைய பண்புகள் என்னவை என்றும் அந்த பண்புகள் எல்லாம் வளதற்கு ஏதுவாக அவர் செய்த புண்ணியம் நடராஜ பெருமானுடைய திருவடியில் இருந்து செய்துகின்ற புண்ணியம் என்றும் ஆதலால் முதல் இரு பாடல்களை நடராஜ பெருமானை பற்றியே பேசி பின்னே அப்படிப்பட்ட பெருமானிடத்தில் இருந்து அகத்தும் புறத்தும் பணி செய்கின்ற பெரியவர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார். இப்படி செம்மையாக தில்லைவாழந்தனர் என்றால் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். இனி ஒரு விளக்கம் தேவையே இல்லை, அழகா இருக்கு. ஆயினும் இப்பொழுது இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு என்பது ஒன்று இருக்கே, அது தேவை. செண்டடி வீடு எட்டுத்திற்கும் எட்டனுடைய நூல்லாம் போகணும். போறதுல என்ன ஒரு பெரிய இடர்பாடு என்றால் அதை சொல்லித்தாகணும். தமிழகத்தில் நல்ல தமிழறிவும் நல்ல பக்தி உணர்வு உடையவர்களுக்கு ஆங்கிலத்தில் புலப்படுத்துவதற்குரிய தகைமை இல்லாமல் போயிட்டு அது எப்படியோ திருவேறு தெளியராதலும் இருந்தார்கள். நல்ல ஆங்கிலத்தில் பேச எழுத செய்கின்றவர்களுக்கு இதில் பக்திமையும் இதில் போதிய அறிவும் இல்லை என்பதையும் ஒத்துக்கொள்ளணும். ஆமாமா, இந்த இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு என்று திருவள்ளுவர் சொன்னாரே பெரியவர். அது போல ஆதலால் தில்லைவாழந்தனர் என்பார் 3000. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவேற்கடத்தில் வருகின்ற பொழுது தில்லை 3000 காட்சி கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய பெருமை எப்படிப்பட்டது? அப்ப அதெல்லாம் அல்லவா எங்கேயோ போயிடுது. எத்தனை பிழைகள் ஒன்றினால் பல பிழைகள் ஏற்படுகின்றன. இது ஆங்கில மொழிபெயர்ப்பா வருகின்ற பொழுது கண்டம். இப்ப உடம்பு அருமையான திடீர்னு அரசு வந்து தொடர்பு கொண்டு ஆங்கிலத்தில் பன்னிரு திருமுறைகள் இதெல்லாம் வைணவ பிரபந்தம் எல்லாம் வருகிறது என்று சொல்லும் போது கொஞ்சம் ஒரு விதமா உடல் பூரிக்கிறது. ஆனால் உரிய கருத்துக்கள் செல்லுமோ அல்லது வேறு விதமாக மாறுமோ என்பது ஆயனுக்கு பெருமானுக்கு தான் தெரியும். நாம நம்ம என்ன சொன்னதுதான் கதை, நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவுள்ளம் வரலாற்று தொடர்பு மற்ற எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது தில்லைவாழந்தனர் என்பார் தில்லை பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த அந்தனர்கள் தான். அதுல ஒன்று மாற்றம் இல்லை. அது இந்த இல்லமேல வேற விதமாலாம் இருக்கலாம், அது நம்ம வேற கருத முடியும். ஏன் பின்னால படிக்க போறோம் இல்லைங்களா. ஒன்றே ஒன்று முன்றே சொல்றேன். அந்த தில்லைவாழந்தர்களுக்கு என்ன உருவதும் பெறுவதும் சேக்கிழாருடைய திருவாக்கல்ல, அவர்களுக்கு எதை அடையணும் எதை பொருந்திருக்கணும் என்று கேட்டா, உருவது உருவது நீற்றின் செல்வம் எனக்கொழும் உள்ளம் மிக்கா. தன்னுடைய திருமேனியில பொருந்திருக்க வேண்டியதெல்லாம் திருநீருதான் திருநீருதான் திருநீரே என்று சொல்லும்படியான உள்ளமுடையவர்களாம். சரி, இது உருவது. பெறுவது, ஐயா உங்க 3000 எங்களுக்கு என்ன பெறும்னார், எங்களுக்கு பெற வேண்டுவதெல்லாம் பெருமானத்தில் அன்புதான் ஐயா, வேற எதுவும் இல்லை. என்ன எறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் என்று காரைக்காலமையார் வேண்டுவது போல இந்த பெருமக்கள் என்ன பெறுவாரலாம், நாங்கள் பெற வேண்டுவது பெறத்தக்கது எங்கள் நடராஜ பெருமானத்தில் இடையறாத அன்பு ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டும், வேற எதுவும் கிடையாது. பெறுவது சிவன்பால் அன்பாம் பேறு என கருதி வாழ்வார் என்று அறிமுகப்படுத்துகிறார். நடராஜாவா இருந்தா அவரே வந்து பெறுவது சிவன்பால் அன்பா பெறுவார, ஐயா இவர் தான் சிவபெருமான் ஆச்சு அப்புறம் இவர் என்ன திருப்பி பெறப்படுறாரு. எவ்வளவு பேதமையான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள். இது ஆங்கிலத்துல வந்தா என்ன வராம இருந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த தவறான கருத்துக்களாக வெளியில போவதை விட இங்கே இருந்தாலும் சரி வடவேங்கனத்தை நிம்மதிக்குள்ளே இருந்து நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டு போ, இது ஏன் மேனாடுகள்லாம் போகணும்னு வருத்தமா தான். அதனால் அருமையா தில்லைமூவா தொகையடியார் தான், அதுல ஒண்ணு யாரும் மாற்றமில்லை. 3000 தான் அந்த பெருமக்களைத்தான் நம்முடைய சேக்கடா பெருமான் திருத்தொண்டத்துறையில சுந்தர பெருமான் சொல்லியதும் நம்பியாண்டா நம்பிகள் விளக்குவதும் சேக்கடா பெருமான் விரித்துரைப்பதும் ஆகிய அத்துணையும் அதுதான் என்பதை மறந்தோம் அல்லவா, என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. அடுத்தாற் போல அப்புறம் இப்பொழுது நம்ம போன கொண்டு நம்ம இவங்க இவங்க எல்லாம் வந்து சொல்ல என்ன கையெல்லாம் கருதுறாங்கன்னு கேட்டா, 4 படிச்சுட்டா அது ஏதோ ஒரு புதுசா சொன்னாதான் ஆராய்ச்சியாளன் என்று கருதுறாங்க. இப்படி ஆராய்ச்சியாளன் என்பதற்கு இதுதான் தகுதி என்பது எங்கதான் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆராய்ச்சியாளன்னா இதுவரை சொல்லாத புதுமையான கருத்து திருவருளால் பொலியுமானால் சொல்லட்டும், அது பத்தி இல்ல, அது பொருந்தாமையாக இருக்கிற ஒரு கருத்தை நான் சொல்லி அதனாலதான் ஆராய்ச்சியாளன் பேர் வர்றது என்ன, அது ஆண்டவன் தான் கேட்கணும், நாம் என்ன பண்ண முடியும். அதனால அகத்தியருக்கு தமிழறி உறுத்திய செந்தமிழ் பரமாச்சாரியன் வீட்டிற்கும் மலையாதலானும் என்று சிவஞான சுவாமியில இருந்து நான் அடிக்கடி இங்கே நினைவுபடுத்துவேன். ஏனென்றால் அகத்தியருக்கு செந்தமிழ் அறிவுறுத்திய பரமாச்சாரியன் முருகப்பெருமான், அவன் வீட்டிலிருக்கின்ற திருமலை இந்த அருமையான ரத்னகிரி மலை, அந்த பெருமான் காக்க என்று சொல்லு. சரி, அப்புறம் இந்த நம்முடைய நூலுக்கு முதல் நூல் எது, இந்த பெரிய புராணத்திற்கு என்றால் அதெல்லாம் முன்ன சொல்லிருக்கணும். இருந்தாலும் இப்ப நம்ம தில்லைவாளன் சருக்கம் தொடங்குவதனால ஒரு கருத்தை நாம சொல்ல வேணும். இப்ப இந்த நூலுக்கு முதல் நூல் எது அப்படின்னு கேட்டா திருத்தொண்ட தொகை என்று சொல்றோம். வடி நூல் ஆண்டியாண்டா நம்பி திருவந்தார், பெரிய நூல் இது. இது தொகை வகை விதி, இதை வந்து சேக்கடா பெருமானே சொல்லுகிறார், அதுல ஒண்ணும் தொகையில் இது தொகை வகை விதின்னு சொல்லு. அப்படி இருக்கிற பொழுது ஒரே ஒரு சிறு கருத்து, இலக்கண உலகத்துல முதல் நூல் என்பது எது என்று ஒரு விளக்கம் இருக்குது, விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை முத முதல் சொன்னது தொல்காப்பியம் தான். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்பது அவருடைய இலக்கணம். இயல்பாகவே வினையினின்றும் நீக்கம் பெற்று என்றுமே குன்றாத பேரறிவுடையவனாக இருக்கிற இறைவன் சொன்னதுதான் முதல் நூல். இப்படி ஒரு இலக்கணத்தை தொல்காப்பியத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அது அப்படியே வழிமுடிந்து நன்னூலாரும் சொன்னார், நன்னூலாரும் சொன்னார். அப்போ முதல் நூல் என்பது இறைவன் அருளிய நூல் தான் முதல் நூல். அப்படி பார்த்தோம்னா இப்ப நம்முடைய திருத்தொண்ட தொகை சுந்தரரால் பாடப்பட்டதுதான், ஆனா நமக்கு இது முதல் நூல்னு சொல்றோம். இது மட்டுமா, கமராமாயணத்துக்கு முதல் நூல் எது, வால்மீகி. முனிவர் தானே இறைவனே செய்தானா, இல்ல. பாரதத்துக்கு முதல் நூல் எது, வியாசர் பாரதம். வியாசர் முனிவர் தானே இறைவனா, அல்ல. இப்படி பார்த்தா என்ன பண்றது, இப்ப நாம முதல் நூல் சொல்லுவதெல்லாம் இலக்கண வரம்பில் தொல்காப்பியருடைய வரம்பில் நிற்காமல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் வரணும், வர்றதுனால தப்பு கிடையாது. இந்த ஒன்றிற்கு தீர்வு கண்டது சிவஞான முனிவர் தான். நிச்சயமா இந்த இலக்கணப்படி ஐயா எது முதல் நூல், இறைவனார் ஒளி செய்யப்பட்ட ஒன்று முதல் நூல் என்று சொல்லிட்டா இப்ப நீ முதல் நூலே நீங்க வந்து சொல்ல முடியாது. தொல்காப்பியத்துக்கு முதல் நூல் அகத்தியம், அகத்தியர் முனிவர் தானே, அங்கே போட்டது. இப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லல, வேதாவனால் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது வேண்டாம் முதல் நூல்களாம், யாரும் அதை அப்படியே பிழிஞ்சு சொன்னாங்கிறாங்க, அதை முதல் நூலா கொண்டு வடி நூலா யாரும் செய்யல, சார்பு நூலா செய்யல, அதனால அது நமக்கு அவ்வளவு சரியாவல்ல. அதனால் ரொம்ப அழகாக எழுதினார். நன்றி உணவை நாம் மறக்கக்கூடாது. தமிழகத்திலே இப்படி ஒரு சிக்கல் வரக்கூடாது. ஆனா நமக்கு எல்லா நூலுக்கும் முதல் முதல் நூல் வடிநூல் சொல்லிக் கொள்கிறோம் என்பதை வேற யாரு தொல்காப்பிய உரையாசிரியர்கள் கூட இதை பற்றி அணுகல. ஏன்னா தொல்காப்பிய உரையாசிரியர் நன்னூலுக்கு உரை எழுதல, நன்னூலுக்கு உரை எழுதும் போதுதான் அவருடைய சிந்தனையை காட்டினார். ரொம்ப அழகான பேரறிவு, அந்த பேரறிவை நாம் வியக்கணும் என்பதற்காகத்தான் அதை சொல்லிட்டு உள்ள போலாம். சரி, வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூல் ஆகும், முதநூல் சொல்லிட்டார். வடிநூல் இலக்கணம் என்ன, வடிநூல் இலக்கணம் அவரே செய்தார், நன்னூலார் செஞ்சுட்டார், அவரே கருதினாரா என்னமோ, இவர் அருமையா அந்த கருத்தை சொன்னார். முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரவினது வடிநூல் ஆகும். இதெல்லாம் அசைக்க முடியாத இலக்கணங்கள். ஆமா ஆமா, இவன் இந்த எழுதி பெறுவதில் எழுதினதில்லாம், நல்ல புலமை நலமும் அருள் நலமும் அவர் அருக சமயமான பெருமான் திருவருள் நல்ல பெற்றோம், அதனால அப்படிப்பட்டவனால எழுதினார். ஐயா வடிநூல் எப்படி இருக்கும்னாரு, அந்த முன்னையோர் நூலின் முடிவினை முடிவுக்கு மாறக்கூடாது, அது கொண்ட கொள்கை பிடிப்புக்கு மாறப்படாது. ஆனால் பின்னோன் பின்னே வழிநூல் செய்கிறவன் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு இடைவெளி இருப்பதனாலே ஓரிரு கருத்துக்கள் எப்படி சொல்லலாம் நடந்த சொல்ல அப்படித்தான் படிக்கணும். பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி ஒன்றிரண்டு இடங்கள் அப்படி இருக்குமானா இப்படி இருக்குது இந்த கால வழக்கு என்று ஓரிரு இடங்கள்ல அருகியதாய் அந்த வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரவினது வடிநூலாகும். அந்த முதல் நூல் மரபு வந்து கொஞ்சமும் அழியாதவாறு காப்பது வடிநூல் என்று அருமையா செய்த. இங்கே சாமிக்கு ஒரு கருத்து வந்தது, ஐயா முனைவன் கண்டது முதநூல் ஆகும்னு சொன்னார், இங்க முன்னோர் நூலின் முடிவரும் கொத்துனர். என்ன நுட்பமான அறிவு பாருங்க, முனைவன் என ஒருமையால் கூறி இங்க முன்னோர் என்று பன்மையால் கூறுகிறார். நீங்க முனைவன் ஒருவன் தானே, அப்படி இப்படி முன்னோர் நூலின் முடிவரும் கொத்துன்னு வரும், முனைவன் நூலின் முடிவரும் கொத்துன்னு பாடிருக்கணும் இல்லைங்களா. என்ன நுட்பமான புலமை தெரியுங்களா, முனைவன் நூலின் முடிவரும் கொத்துனா அந்த ஒண்ணும் சூத்திரம் ஒண்ணு கட்டுப்படாது, ஆனால் முன்னோர் நூலின் முடிவரும் கொத்து என்றார். எழுதுனா மனுஷன் இந்த ஒண்ணுக்கே டாக்டர் இல்ல, இன்னும் அதுக்கு மேல்பட்ட பட்டத்தை கொடுக்கணும். எங்க யாருமே தெரிய போறோம் கிடையாது. முனைவன் என ஒருமையால் கூறி முன்னோர் என பன்மையால் கூறினார் இறைவன் நூலையும் அவன் அருள் வழிபட்டு செய்யும் தத்தம் குறவர் பலர் நூலையும் தழிக்கோடற்கு. இறைவனுடைய நூலையும் முதநூல் சொல்லணும், இறைவன் அருள் வழிபட்டு அந்த அருள் தேக்கத்தால் செய்கின்ற பெரியவர்கள் நூலும் முதநூல் தான் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் எங்கள் நன்னூலார் முனைவன் என ஒருமையால் கூறி முன்னோர் என பன்மையால் கூறினார் என்று சொன்னார். இந்த இலக்கணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம முதநூல் முதநூல் எல்லாம் சொல்ல முடியுது. ராமாயணத்துக்கு வால்மீகி முதநூல், பாரதத்துக்கு வியாசர் முதல் நூல், நம்ம பெரியபிராணத்திற்கு திருத்தொண்ட தொகை முதல் நூல், சுந்தர பெருமான் இப்படி இறைவன் அருள் வழிபட்டு அவர் தேக்கத்தை பெற்றவர். இந்த ஒரு அருமையான கருத்தை தமிழகத்தில முதல் முதல் சொல்லிய பெருமை சிவஞான முனிவர் தான். ஆதலால் இந்த முதல் நூல் வடிநூல் என்பதற்குரிய ஒரு பெரிய அந்த அரண் நமக்கு கிடைத்தது. இதை மறக்க முடியுமா, மறக்க முடியுமா? ஆகவேதான் இப்பொழுது நாம் திருத்தொண்ட தொகை முதநூல் என்கிறோம், நம்பியாண்டார் நம்பிய வடிநூல் என்கிறோம், அப்புறம் வெறிநூலாக நம்முடைய பெரிய புராணத்தை சொல்கிறோம். ஏன் இறைவன் நூலையும் அவன் அருள் வழிபட்டு நிற்கும் குறவர் பலர் நூலையும், குறவர் நல்ல ஆச்சாரியம் தகுதி வாய்ந்த குருவாக இருக்கணும் அப்படிப்பட்ட. ஏன்னா நீங்க முனைவன் கண்டது முன்னோர் சொன்னோம் நம்ம போலுக்கிறாள் வழிநூல் சொன்னா, இறைவன் அருள் வழிபட்டு வரும் தத்தம் குறவர் பலர் நூலையும் நல்ல ஆச்சாரியனாக பெரிய ஞானியாக ஞானாசிரியனாக இருக்கிற அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவர்கள் நூலும் முதல் நூல் என கொள்ள வேண்டும் என்பது என நூலார் கருத்தாதலால் முனிவன் என கூறியவர் முன்னோர் என பின்னும் கூறினார் என்று. இந்த அற்புதத்தை நாம் நினையாமல் இருக்க முடியல, நன்றி உணர்வோடு சொல்லத்தான் வேணும். யாரும் கேட்கல, யாரு எவனாவது ஒருத்தன் ஐயா வினையின் நீங்கி விளைய விளைஞ்சறிவன் முனிவன் கண்டது முதல்நூலாகும் என்று கூறினாரே, உங்கள் பெரியபுராணத்திற்கு முனிவன் கண்டது திருத்தொண்ட தொகை முனிவன் கண்டதா சுந்தரர் அல்லவா கண்டது என்று கேட்டால், இந்த உரையில் மேல் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் பார்த்து சொல்றேன் அது சொல்றேன்னு சொல்லணும், இப்பொழுது ஆருமையா சொல்லணும். எனவே அந்த பெருமானுடைய திருவடி வாழ்க என்று நாம் சொல்லணும். அதற்காகத்தான் உரை வேண்டும் உரை வேண்டும் என்று சொல்லுகிறோம். பழைய உரைகளை நாம் தொடர்ந்து பெருச பெரிய மனுஷன் ஆகிட முடியாது, ஒரு காலத்திலே ஆக முடியாது, சத்தியம் அல்லவா. அந்த உரைகளிலே ஓரிடங்கள வேணா அவன் கருத்தவை சொல்லத்துக்கு யோகியதை இருக்க தவிர, அதுவே எனக்கு யோகியதை இருக்காங்கிற சந்தேகம் தான் தவிர, சும்மா அதையெல்லாம் திறந்து விட்டு நான் அப்படியே பிரமாதம் ஆகிறேன்னு சொன்ன தன்னையும் கெடுத்து நாட்டையும் மொழியும் கெடுப்பதுதான் காரணமாக இருக்க முடியும் என்பது உங்களுடைய முடிந்த கொள்கை திருவருள் காக்க. அந்த வகையிலே இப்பொழுது நமக்கு தில்லைவாழந்தனர் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக எடுத்துக் கொடுத்த அமைப்பு. தில்லை வாழ் அந்த நேர்தம் அடியார்க்கும் அடியே, அருமையா பாடு. இந்த அடி முழுதுமே பெருமானுடைய பாட்டு எடுத்து கொடுத்து, தில்லை வாழ்னு அடி எடுத்து கொடுத்தாரா, தில்லை வாழ் அந்தனர் அடி எடுத்து கொடுத்தாரான்னா, இந்த தொடரே அவர் அடுத்து அடி எடுத்து கொடுத்தது தேய்க்கலாரால்தான் தெரியுது. அதனால தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படி சொல்லிட்டு எங்க அப்படின்னார். திரு நீல கண்டத்து உயவனாக்கு அடியேன் இல் அப்படி போயிட்டு அருமையா மேல போன பெருமா அப்படி சொன்ன அவருடைய அருள் தேக்கம் இருந்து தானா அது அருமையான பாடல் போயிட்டு. ஆகவே தில்லைவாழ் அந்தனர் என்று சொல்லுவோம். அதுல தில்லைவாழ் அந்தனர் என்று சொன்னால் நம்ம அருமையா நம்முடைய புலவரையா அவர்கள் கடல் வணக்கம் பாடுகின்ற பொழுது இந்த சருக்கம் வருகிறது என்பதனால இந்த சருக்கத்தினுடைய பாடலையே சேக்கிரார் வாக்கியே இறைவணக்கமாக பாடினார். அருமையான பாட்டு. முதல் இரு பாடல்களும் நடராஜ பெருமானை பற்றியது.
ஆதியாய் நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வும் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி வேதியாயேகம் ஆகி பெண்ணுமாய் ஆணும் ஆகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம்.
எவ்வளவு அளந்து வெற்றன தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் ஒதுமில்லாமல் அப்படியே சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற அந்த அழகுபட இந்த பாட்டு சொல்ல போதியா நிற்கும் தில்லை திருநடம் போற்றி போற்றி என்று சொன்னார். அப்போ இந்த அருமையான பாடல் போதியா நடம் என்று சொல்கிறார். அப்ப பெருமானுடைய நடனம் போதியா நடம், எந்த ஒன்றையோ போதிக்குதான். என்ன போதிக்குது? போதியா நடம், போதித்துக் கொண்டிருக்கிற நடம், நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கிற நடனம். அப்ப அவன் நடனம் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு வடிவும் இறைவனால் கொல்லப்பட்டதென்றால் அது உயிர்கள் பொருட்டே என்று தன் பொருட்டு அல்ல. அது முடிந்த முடிவு, சித்தாந்த கொள்கை. அவன் வடிவெடுப்பதோ அல்லது ஒன்று அணி அணி அணிந்து கொள்வதோ, ஏதேனும் எலும்பு மாலை தூக்கி போட்டுக்கிறான், தோடுடைய செவியனா இருக்கிறான் இல்லைங்களா, பாம்பு அணிந்திருக்கிறான், யானத்துல, எந்த ஒரு செயலோ எந்த ஒரு வடிவினுடைய நலமோ ஏனைய உயிர்கள் உய்வதற்காக அன்றி தம்பொருட்டு அல்ல, எல்லாம் நம் பொருட்டு. அதுல இடையராது நடனமாடுவது ஒன்று, அது யாருக்காக இருக்க முடியும்? போதியா நிற்கும் அப்படினார். போதித்துக் கொண்டே இருக்குமா, அறிவுறுத்திக் கொண்டே இருக்குமா? யாருக்கு? அவன் நீங்களாக இருக்கிற நம்மனோருக்கு, உயிர்களுக்கெல்லாம். போதியா நிற்கும் தில்லை திருநடம் போற்றி போற்றி. அப்படி இருக்கிற அந்த திருநடத்திற்கு அடியேனுடைய வணக்கம் வணக்கம் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். இப்ப யார் போதிக்கிறா அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் யாருக்கு என்ன, இந்த மூன்று வினாவுக்கு விட சொன்னா அந்த பாட்டு முடிஞ்சதா அர்த்தம். யார் போதிக்கிறார், எப்படி போதிக்கிறார், என்ன போதிக்கிறார், இப்படி மூன்று வினா. இப்ப யார் போதிக்கிறார், ரொம்ப அருமையான பாட்டு.
ஆதியாய் நடுவும் ஆகி,
இந்த உலகு உயிர்கள் எல்லாம் இருக்கின்றனவே இல்ல, இவற்றை எல்லாம் இப்படி எல்லாம் காத்தும் படைத்தும் கடந்தும் விளையாடுகிறான் அவன் அல்லா. இப்படி தோற்றுவிக்கின்ற பெருமான் இருக்கிறானே, அவன் ஆதியாயி, இந்த எல்லா அந்த உலக அமைப்பிற்கும் அவன் ஆதியாய் தோற்றமாய், எல்லா செயல்களுக்கும் முன்னோடியாய் தோற்றமாய் இருக்கிறான். தோற்றமாயிருப்பது மட்டுமல்ல, நடுவும் ஆகி, இந்த நடுவும் ஆகி அவர் ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மை லேசுப்பட்ட உண்மை இல்ல. ஏன்னாரு, ஆதியா இருக்கிறான், நடுவா இருக்கிறான், அவ்வளவுதானே அவன் வேலை, அந்தமாகவும் இருக்கிறான் அல்லவா, அந்தமாகவும் இருக்கிறான். சார் சொல்லாத ஏன் சார் சொல்றீங்க, சொன்னதுக்கே உலகம் சொல்ல முடியல. ஆதியாய் நடுவும் சொல்லும்போது சொல்ல, சொல்லாத வேற நீங்க எதுவும் போயிட்டு எடுத்துக்கிறீங்க. நானா சொல்றோம்,
முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய்,
மறக்க முடியுமா திருவாசகத்தை?
முந்திய முதல் ஆதியாய் நடு நடுவும் இறுதியும் ஆனாய்,
மறக்கலாமா? ஆதலால் தான் நடுவும் என்று சொல்வதனால் என்ன முடிவும் என்று உடைய சொல்லுங்களா. பின்னணி யாரு? நம்ம போல ஒருத்தர் இல்ல, மணிவாசக பிறந்தது.
ஆதியாய் நடுவும் ஆகி என்றால் ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் இருப்பார்.
இப்படி சொன்ன இன்னொரு கேள்வி வரும், வந்துதான் ஆகணும். ஏன் சார், அதே மணிவாசகர் ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் சோதியை, இதுதான் நான் அடிக்கடி நான் சொல்றேன். இந்த பேச்சுங்கிறத விட்டு இந்த மாதிரி வந்தது பாருங்க, இதுதான் அமைதியாக சில கருத்துக்களை எண்ணவும் முடியும் சொல்லவும் முடியும். இதே நீங்க தெளிவாளர் பேச்சு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, வெறும் பேச்சுன்னா அவ்வளவுதான், ரெண்டு பாட்டு தொட்டு மூணு தொட்டு ஆகா முடிஞ்சு போச்சுன்னு உடுக்கடிச்சு அவ்வளவுதான் முடியும். இப்படி பாடல்தோறும் படிக்கின்ற பொழுதுதான் சிலவற்றை நாம் எண்ண முடியும், கொஞ்சம் அமைதியாகவும் சொல்ல முடியும். அப்ப ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெருஞ்சோதி என்று பாடிய மணிவாசகர் தான்
முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். அருமையா பண்ண. அப்போ ஆதியும் அந்தமும் இல்லை என்று சொன்ன முனிவாசகர் ஆதியும் அந்தமும் நடுவுமாகி என்றும் சொல்லுகிறார். எப்படி? ஏதோ ஒண்ணு நம்ம கதையை எடுத்துக்கோமே. சரி, ஒரு கல்லூரிக்கு முதல்வராக இருக்கிறான், இருந்தா ஒரு 30 ஆண்டு இருந்திருக்கிறான். 30 ஆண்டு இருந்திருக்கிறான்னா என்னன்னு கேட்டா 30 ஆண்டு தொடர்ச்சியா இருந்திருக்கிறான். ஒரு பையன் எத்தனையோ பையன் ஒரு பையன் வந்து நடப்பு முடிச்சு முடிச்சுட்டு போனான். 5 வருஷம் முடிச்சுட்டு போனான். முதுகலை எம்ஏ முடிச்சுட்டு போனான். முடிச்ச உடனே அவனை ஏண்டா உங்க காலத்துல யாரா முதல் வருனாரு? நான் போய் சேர்ந்த போதும் அவர்கிட்ட தான், அவர் முடிச்ச போதும் அவர்கிட்ட தான். அவனை பொறுத்த வரைக்கும் ஆதியும் அந்தமும் ஆகிறார் யாரு? பிரின்சிபால். 5 வருஷத்துல அவனை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துல அப்படிதான். அவன் போய் நுழைஞ்சதும் போதும் அவர் தான், நடுவில் எல்லாம் நடத்துறது அவர் தான், கடைசியில் டிசி கொடுத்ததும் அவர் தான். என் காலத்துல அவர் தான் சார் எல்லாம். அதுதான் முந்திய முதல் நடு இறுதியும் தனிமானவனுடைய அது கூற்று அது போல வச்ச. சரி, இவர் சொல்றார் ஐயா இந்த கல்லூரிக்கு இவர் இருந்தாரு, அதுக்கு முன்ன அவர், அப்புறம் பின்னார் அப்படின்னாரு. ஆகவே இந்த இடையில இவங்க வந்து வர்றதும் போறதும் இருந்தாலும் கூட அந்த போஸ்ட்ங்கிறது ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதி. இது 4 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு கல்லூரி முதன்மை என்று சொன்னால் அந்த கல்லூரி இருக்கிற வரைக்கும் ஒரு கால் மூடி கட்டிட்டு போனவன். அதுபோல ஆதியும் அந்தமும் இல்லாது என்று சொன்னால் நம்முடைய போக்கும் வரவும் புணர்வும் இருக்குது பாருங்க. நம்ம போவோம் வருவோம் புணர்வோம் அப்படி விட்டுருவோம் அல்லவா, எப்படி இருக்கும்? இந்த வகையில ஆதி முந்திய முதல் நடு இறுதியுமானா என்று சொன்னாலும் அவன் இந்த ஆதியோ அந்தமோ இல்லாமல் இருக்கிறான், என்றும் உள்ளவனாக இருக்கிறான், என்றும் இருக்கிறான். அந்த பிரின்சிபல் போஸ்ட்ங்கிறது என்றும் உண்டு, பிரதமர் போஸ்ட்ங்கிறது என்றும் உண்டு. இப்ப நாமே 4 பேர் 5 பேர் மாறிட்டது, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொடர்பாய் வெறி போல. ஒரு பிரதமர் எது பிரதமர் ஒரு கோடியதாய் உடனே யோகமாய் அழியாது. புதிய திருப்பூர் கூட பாடிக்கலாம், நம்ம இவங்க ஐயா வந்திருக்காங்க திருப்பூர் நல்லா அருமையா பாடுறது, அப்படி கூட பாடிக்கலாம். ஆக பிரதமர்ங்கிறது உண்டு, ஒரு குடியரசு நாட்டில் பிரதமர் உண்டு. அது போலத்தான் அவன் என்றும் இறைவன், நாம் எல்லாம் உயிர்கள் அடிமை. அந்த நிலையில் அவன் ஆதியும் அந்தவும் எல்லா அடிமை. ஆனால் அந்தந்த ஒவ்வொரு கற்பத்திற்கும் இந்த ஒரு கற்பத்தில் தோற்றுவிக்கிறான் உலகை, கொஞ்ச காலம் வைக்கிறான், மீண்டும் என்ன பண்றான், ஒடுக்குகிறான். அதைத்தான் சரியான போதும் என்ன சொல்லிட்டு முதல் சூத்திரமே அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் மூன்று விதமான செயற்பாடு என்னன்னாரு, தோற்றம் நடு காத்தல் கடைசி இறுதி. தனக்கு உரிய தோற்றம் தனக்குரிய நடு தனக்குரிய இறுதி வரைக்கும் ஆண்டவன் இருந்ததுனால தனக்கு தோற்றமும் முந்திய முதல், தனக்கு நடுவும் முந்திய நடு, தமக்கு இறுதி அவன் இறுதியா இருக்கிறான் என்று தம் அனுபவத்தில் வச்சு அந்த முந்திய முதல் நடுவும் இறுதியுமானாய் என்று சொன்னான். அப்படி எல்லாம் இருக்கிறது. எனவே ஆதியும் ஆதியுமா ஆதியாய் நடுவும் ஆகி, எனவே நடுவும் என்ற உண்மை என்னன்னு சொல்லுங்க, இறுதியுமாகிங்கிறது பொருள் அல்லவா. திருவாசகத்தினுடைய கருத்தின்படியே நம்ம இலக்கணத்தினால திணிக்கல, இயல்பா வேண்டியது. அளவிலா அளவும் ஆகி, அளவிலா அளவு, அப்ப அளக்க முடியாத அவன் அளவினாரு. இப்ப அளத்தல் அளத்தல்னா எதை கொண்டு அளக்க முடியும், எதை கொண்டு அளக்க முடியும்? இதெல்லாம் எடுத்தல், அவன் எடுத்தல் அளவின்னு சொல்றாங்க, நிறுத்தல் அளவிங்கிறாங்க. நிறுத்தம் அளக்கலாம் அல்லவா, எடுத்து அளக்கலாம், முகந்து அளக்கலாம், நெல்லு கில்லெல்லாம் முகந்து அளக்கலாம். இப்படி எல்லாம் அளந்தான் தமிழ், எல்லா மக்களும் அளந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா தொல்லாப்பியத்தில் 7 வகையாக அளக்கலாம் என்றெல்லாம் சொல்லி செஞ்சார். இப்படிப்பட்ட அளவு இருக்குதே, இந்த அளவு சரி. இப்ப நெல்லு அதை அளக்கிறோம், யார் அளக்கிறோம்? மனிதனாகிய நாம். எதை கொண்டு அளக்கிறோம்? மரக்காலால. அப்ப என்னன்னு கேட்டா, ஐயா இது 24 மரக்கா இருக்குது, ஒரு மூட்டை கொடுங்க என்று சொல்றோம். அப்போ இங்கே அளப்பவன் ஒரு எக்ஸ், அளக்கப்படுகிற பொருள் ஒரு மரக்கால், இதை கொண்டு நெல் அளக்கிறோம்.